சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி. வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறுவதற்கு தேவையான உலகியல் பொருட்களை மட்டுமல்லாமல் உறுதிப் பொருட்களையும் மனிதன் உணரத் தொடங்கினான். இவ்வுறுதிப் பொருட்கள் மனித வாழ்க்கையை பயனுடையதாகவும் மதிப்புடையதாகவும் சிறப்புடையதாகவும் உயர்த்தும் பேராற்றல் வாய்ந்தவை. இவ்வுறுதிப் பொருட்கள் அறம், பொருள், இன்பம், வீடு என்று சுட்டப்படுகின்றன. முழுமையான மனிதனை இந்நால்வகை பயன் மதிப்புகள் உருவாக்குகின்றன. இந்த நால்வகை பயன் மதிப்புகளும் கலைகளுள் சிறந்த கலையாகிய இலக்கிய கலையிலும் இடம்பெறத் தொடங்கின. இதனால் அறம், பொருள், இன்பம், வீடடைதல், நூற்பயனை என்ற கோட்பாடும் உருவாயிற்று. இனிய இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் நலம் தரும் நாளடியார் என்ற தலைப்பில் நம்மிடையே உரை வழங்க வருகிறார் மதிவண்ணன் அவர்கள்.
தேனிலும் இனிய நமது செந்தமிழ் மொழியில் நூற்கள் பல இருக்கின்றன. எந்த நூலை படிப்பது என்று ஆராய்ந்து தெளிந்து நாம் படிக்க வேண்டும். மிகச் சிறப்பாக நாளடியார் என்கிற அருமையான நூல் நமக்கு என்ன சொல்கிறது? கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணி பல, தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன் குறுகின் தெரிந்து. அருமையாக சமண முனிவர்கள் பலர் இயற்றிய இந்த நாளடியார் மிகச் சிறப்பாக சொல்கிறது கல்வி கரையில. கல்வி என்பது கரையற்ற கங்குகரை காணாத பெருங்கடலாக விளங்குகிறது. எத்தனை நாட்கள் படித்தாலும் படிக்க வேண்டிய நூற்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்ப எல்லா நூற்களையும் நாம் படிக்க முடியுமா? முடியாது. ஒருவர் சொன்னார், நான் படித்த நூற்களை அடுக்கி வைத்தாலே பச்சை கிளி பறக்கின்ற தூரத்தை தொட்டுவிடும் என்று சொன்னார். அவ்வளவு புத்தகத்தை அவர் படித்திருக்கிறார். இருந்தும் அவர் படிக்க வேண்டிய நூற்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே கல்வி என்பது கரையற்றதாக விளங்குகிறது. ஆனால் கற்பவருடைய நாள் மிகச் செலவாகத்தான் இருக்கிறது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. நாம் எத்தனை நாள் இருக்கப் போகிறோம் என்று நமக்கே தெரியாது. ஆகவே ஆரம்பத்திலேயே படித்துவிட வேண்டும், இளமையிலேயே படித்துவிட வேண்டும். அருமையாக இந்த நாளடியார் என்கிற நீதி நூல் சொல்கிறது கல்வி கரையில கற்பவர் நாள் சில. சரி, பிறகு படிக்கலாம், வயதான பிறகு படிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டால், பிறகு பார்க்கலாம் என்று நினைத்தால் பிணி பல. நமக்கு பல நோய் வந்து விடுகிறது, கண் பார்வையே மங்கி விடுகிறது, வயதாக வயதாக சரீரம் தளர்ந்து விடுகிறது. அப்பொழுது நம்மால் எப்படி படிக்க முடியும்? இளமையில் கல்வி, சிலை மேல் எழுத்து என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். சிலை மேல் எழுத்துனா கல்லின் மேல் எழுத பெற்றது போல. கல்லின் மேல் எதையாவது எழுதினால் பல காலம் கடந்தாலும் அது நிற்கிறது. நீரின் மேல் ஒன்றை எழுதினால் அடுத்த நிமிடமே அது அழிந்து போய்விடுகிறது. அப்ப முதுமேல கற்பது நீரின் மீது எழுதுவது மாதிரி. முதுமையில ஒருவர் கற்பது என்பது நீரில் எழுதுகிற எழுத்து நிமிடத்தில் அழிந்து போய்விடும். அப்ப முதுமேல படித்தா ஒரு வினாடி நேரம் நினைவில் இருக்கிற மாதிரி நின்று பிறகு மறைந்து போய்விடுகிறது. ஆனா இளமையில படித்தது கடைசி வரை நமக்கு நினைவுக்கு வருகிறது. அப்ப நல்ல நூற்களை நாம் இளமையில படிக்க வேண்டும், இளமையிலேயே படிக்க வேண்டும். அதுவும் எப்படி? நூற்கள் நிறைய இருக்கிறது தெரியுமா? ஆகவே என்ன நூலை படிக்க வேண்டும் என்று தேர்ந்து தெளிந்து கொள்ள வேண்டும். கற்க கசடு அற கற்பவை என்றார் திருவள்ளுவர். கற்பவை என்பதற்கு அடிக்கோடிட வேண்டும். அடிக்கோடிட்டு ஆழங்கால் பட்டு சிந்தித்தால்தான் நமக்கு புரியும். படிக்க தகுந்தவையை படி, படிக்க வேண்டாதவையெல்லாம் படித்து நேரத்தை கழுத்து கொண்டு விடாதே. அப்ப படிக்க தகுந்தவையை படி, படிக்க தகுந்த நேரத்தில் படி. அப்ப படிக்க தகுந்த நேரம் இளமை, படிக்க தகுந்தவை எது என்று தேர்ந்து தெளிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்த நம்ம நாளடியார் சொல்கிற பாடலே நாளடியாருக்கே ஒரு விமர்சனமாக விளங்குகிறது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணி பல, ஆராய்ந்து அமைவுடைய கற்க வேண்டும். அப்ப அமைதியான அற்புதமான நீதிகளை சொல்வது நாளடியார். இதை இளமையிலேயே நாம் படிக்க வேண்டும். சமண முனிவர்கள் பலர் சேர்ந்து எழுதிய காவியமாக இந்த நாளடியார் விளங்குகிறது. தமிழ வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா, விருத்தப்பா என்றெல்லாம் இருக்கிறது. இது வந்து வெண்பாவில் அடங்கியது. நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா என்று சொல்கிறார்கள். இந்த நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் கலந்த அருமையான கலவையாக நாலடியார் விளங்குகிறது. இந்த நாலடியார் திருக்குறள் மாதிரி மிகச்சிறந்த நூல். ஆனால் திருக்குறளை பேசுவதற்கு இன்று பல பேர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் திருக்குறள் வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் திருக்குறளை போன்று அற்புதமான அழகிய சொல் அமைந்தது. ஒரு கவிதை என்றால் நல்ல சொற்கள் அமைந்திருக்க வேண்டும். அது மட்டும் போதுமா? நல்ல அமைப்பு முறை. அதுவும் போதாது, நல்ல பாடுபொருள். அப்ப நல்ல வார்த்தைகள், நல்ல அமைப்பு முறை, நல்ல பாடுபொருள், மூன்றும் இணைந்ததுதான் சிறந்த கவிதை. அப்படி நாலடியாருடைய நூலடி ஒவ்வொன்றும் அப்படி மிகச்சிறந்த முறையிலே அமைந்திருக்கிறது. அமரர் கவிஞர் சுரதா அவர்கள் அற்புதமாக பாடுகிறார்கள். ஆதி இலக்கிய நூல்கள் அவை ஆழ்கடல் நீந்தும் கலன்கள், நீதி இலக்கிய நூல்கள் அவை நேர்வழி காட்டிடும் கைகள், சாதி இலக்கிய நூல்கள் அவை சாக்கடை நீரின் புழுக்கள், வீதி இலக்கிய நூல்கள் சுக வேட்டையில் தோன்றிடும் நோய்கள். அருமையாக வகைப்படுத்துகிறார். அப்ப நம் வீதி இலக்கிய நூல்களையோ சாதி இலக்கிய நூல்களையோ தொடாமல் மிகச்சிறந்த நீதி இலக்கிய நூலாகிய நாலடியாரை நெடுநிலை நின்று நாம் படித்தால் அதி அற்புதமான கருத்துக்கள் அந்த நூலிலே பொங்கி ததும்பி பூரணமாக வழிகின்றன. வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நாலடியார் நமக்கு காட்டுகிறது. ஏதோ தத்துவங்களிலே தடுமாறுகிற நூலா என்றால் கிடையாது. தேவையற்ற விஷயங்களை அழகான முறையிலே சொல்லித் தருகிற நூலா? தேவையற்ற விஷயங்கள் தான், ஆனா அழகான முறையிலே பல இடங்களில் வருகிறது. அப்படிப்பட்ட நூலா? அப்படிப்பட்ட நூலும் கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையான மிகச்சிறந்த கருத்துக்களை, மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ்வுல உயர வேண்டும், எப்படி மனித நேயத்தோடு விளங்க வேண்டும், அன்புணர்வோடு எல்லோரையும் சகோதரர்களாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகாக சொல்கிறார்கள் வார்த்தை, யூனிவர்சல் பிரதர்ஹுட், உலக சகோதரத்துவம். அப்ப உலக சகோதரத்துவம் விளங்க வேண்டும்னா நல்ல நூல்களை படிக்க வேண்டும், அதுவும் இளமையில படிக்க வேண்டும். நாலடியார் இதை அற்புதமாக காட்டுகிறது. அப்ப நாலடியார் என்கிற நூல் மிகச்சிறந்த நூலாக திகழ்கிறது. எப்படி திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்று மூன்று பாலை பகுத்து கொண்டதோ அப்படி நாலடியாரும் முப்பாலைத்தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முப்பாளுக்கு அப்பாலாக வேறு எந்த விஷயத்தையும் அது காட்டவில்லை. அந்த முப்பாளுக்குள்ளே அத்தனையும் அடங்கி விடுகிறது, அறம் பொருள் இன்பம். ஆனால் நாலடியார் சொல்கிற முறை இருக்கிறதே மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்னா அவனுக்கு முதல் தேவை என்ன? பொருள் தான். அறம் ஒன்று இருக்கிறது, பொருள் என்று இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. ஆனா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றிலே நெடுவாக விளங்குகிற பொருள் என்பதுதான் மனிதனுக்கு ரொம்ப தேவை. பணம் இல்லாதவனை இந்த உலகம் மதிக்காது. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. அற்புதமாக பாடுகிறார்கள். பொருள் இல்லைனா இந்த உலகமே உனக்கு கிடையாது. அப்ப பொருளை தேடு. பொருளை தேடுவது ரொம்ப முக்கியம். முனிவர்கள் இயற்றிய, அதுவும் சமண முனிவர்கள் இயற்றிய நாலடியாரில் எப்படிப்பட்ட கருத்துக்கள் இணைந்திருக்கிறது என்பதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். பொருள்தான் தேவை என்று அற்புதமாக நாலடியார் சொல்கிறது. சரி, பொருளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் அப்புறம் சொல்கிறது. நீ முதல்ல தேட வேண்டியது பொருள். பொருள் இருந்தாதான் உலகம் உன்னை மனிதனாக மதிக்கும். ஆனா அந்த பொருள் இருந்தா ரெண்டு காரியத்தை செய்யலாம். அறம் பொருள் இன்பம் மூன்று இருக்கிறது இல்லையா, இந்த மூன்று நெடுவாக விளங்குகிற பொருளை பற்றிக்கொள். அறம் பொருள் இன்பம் என்கிற மூன்றில் நெடுவாக இருக்கிற பொருளை பற்றிக்கொள். பொருளை பற்றிக்கொண்டா உனக்கு என்ன தெரியுமா நடக்கும்? உன்னிடம் பணம் வந்துவிட்டது, பணத்தினாலே அறம் செய்யலாம். இன்னொன்று, அறம் செய்வதனால் உனக்கு இன்பம் கிடைக்கும். ஆகவே அறம்பொருள் இன்பத்தில் வடுவிலா வையத்து மன்னிய மூன்றில் நெடுவனது எய்த இருதலையும் எய்தும். நாலடியார் என்ன அழகாக சொல்கிறது பாருங்க. வடுவிலா வையத்து மன்னிய மூன்றில், இந்த மிகச்சிறந்த உலகத்தில் நிலைத்த மூன்றிலே நெடுவனது எய்த, அறம்பொருள் இன்பம் என்ற பொருள் பொருளை நீ எய்தினால் இரு தலையும் எய்தும். நீ தர்மத்தையும் செய்யலாம், இன்பமாகவும் வாழலாம். ஆகவே முக்கியமானது பொருள் என்று அற்புதமாக சுட்டிக்காட்டுகிறது. வடிவிலா வையத்து மன்னிய மூன்றில் நெடுவனது எய்த இரு தலையும் எய்தும், நெடுவனது எய்தாதான் எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர். ஆகவே பொருளை மட்டும் நீ பெறாவிட்டால் இந்த உலகத்தில் நெருப்பிலே பட்ட மெழுகு போல நீ துடிப்பாய், தவிப்பாய், உருகுவாய். ஆகவே உனக்கு பொருள் வேண்டும். ஆனால் அந்த பொருளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்னா தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். அதன் மூலமாக இன்பத்தை பெற வேண்டும் என்று அதி அற்புதமாக வாழ் நெறியை நமக்கு நாலடியார் சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே இந்த நாலடியாரை படிக்க வேண்டும். நமக்கு அழகு எது என்று நாம் நினைக்கிறோம், வெளியில பார்ப்பதற்கு நல்ல முறையிலே அழகாக குளித்து விட்டு நல்ல முறையிலே நமக்கெல்லாம் தேவையான ஆடை அணிகலன் ஆபரணங்களை போட்டுக்கொண்டால் வெளியில அழகு வருகிறது. இந்த வெளி அழகு அழகா கூந்தலை அழகாக பின்னி வாரிவிட்டுக் கொள்கிறாள் ஒரு பெண்மணி. அவருடைய கூந்தல் மிக அழகாக விளங்குகிறது. அது அழகா ஒரு ஆண்மகன் சொல்கிறான், அவனும் அழகாக தன்னுடைய கேசத்தை மிகச்சிறப்பாக வாரிவிட்டுக் கொண்டு அற்புதமான ஆடை அணிகலன் புனைந்து செல்கிறான். ஆணுக்கு இது அழகா பெண்ணுக்கு இது அழகா கிடையாது. நாலடியார் தான் ரொம்ப அழகாக சொல்கிறது, வெளியில் இருக்கிற அழகெல்லாம் அழகு கிடையாது. பொட்டு வைத்துக் கொள்வதும் பூ வைத்துக் கொள்வதும் ஷாம்பு போட்டுக் கொள்வதும் பார்ப்பதற்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாமே தவிர குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. என்ன அருமையான வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை தான் மிகச் சிறப்பு. நாலடியாரில் ஒவ்வொரு வார்த்தையும் நேராக நெஞ்சத்தில் வந்து இறங்குகிறதப்பா, நெஞ்சத்தில் வந்து இறங்கி ஒவ்வொரு மனிதனையும் திருத்துகிறது. அதுதான நூல். ஏதோ கேட்கும்பொழுது அப்படி மகிழ்ச்சி அடைவது, ரொம்ப அருமையாக பேசினார் அப்படின்னு போய்விடுவது நல்லதல்ல. வாழ்க்கையில் அது இறங்கி ஒவ்வொருவனுக்கும் வேலை செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த முனிவர்கள் அவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார்கள், மிகச் சிறப்பாக பாடியிருக்கிற பாடல் எல்லாம் ஒவ்வொருவர் நெஞ்சத்திலும் போய் தேய்க்கிறது. என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, எது அழகுன்னு நாலடியார் சொல்கிறதுனா குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. அப்ப எதுப்பா அழகு, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகே. அப்ப ஆணும் பெண்ணும் அழகாக வளம் வருவதில் அர்த்தம் கிடையாது, படித்திருக்கிறாளா அந்த பெண். ஆகவே பாரதிதாசனும் ரொம்ப அழகாக சொல்கிறார், பெண்ணே ஆரம்ப காலத்தில் படி, அதுவும் நல்ல இளமையிலேயே படி. ஆகவே ரொம்ப அழகாக இந்த பாடல் கூட நாலடியார் பாடல் கூட என்ன காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன் என்றால், முதல்ல எடுத்தவுடன் மஞ்சள் அழகு குஞ்சி அழகுன்னு பெண்களுடைய அழகைத்தான் சொல்கிறது. அப்ப அந்த காலத்தில் பெண்கள்லாம் படிக்காது இருந்தார்கள், இப்பொழுதுதான் படிக்க தலைப்பட்டிருக்கிறார்கள், சிறந்த வேலையிலே இருக்கிறார்கள். அப்பொழுது சமண முனிவர்களே என்ன நினைத்து பாடியிருக்கிறார்கள்னா, பெண்கள் படிக்க வேண்டும் என்கிற உள்ள அர்த்தத்தை வைத்துத்தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆகவே கூந்தல் அழகோ மஞ்சள் அழகோ அழகு கிடையாது, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. ஆகவே பெண்ணே நீ படி. பாரதிதாசனும் இதை அடிவற்றித்தான் பாடுகிறார், தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை, சிலை போல ஏனங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் செந்துகின்றாய், விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும், மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி என்று அற்புதமாக பெண் கல்வியை பாடும்பொழுது பாரதிதாசனும் அழகாக பாடுகிறார். அப்ப வெளியில இருக்கிற அழகெல்லாம் அழகு கிடையாது, உள்ளத்தில் இருக்கிற அழகு கல்வியினால வருகிறது. அப்ப கல்வி படித்து ஒழுக்கம் சிறக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் கற்றிருக்கிறார்கள் ஆனால் ஒழுக்கத்தில் சிறந்திருக்கவில்லை. ஆகவே கல்வி மட்டும் படித்தால் போதாது, அது சிறந்த ஒழுக்கத்தை தர வேண்டும். அதை அருமையாக நாலடியார் வலியுறுத்துகிறது, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நெடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகே. ஆகவே அந்த கல்வியாளர்களோடு பழகுகிற அழகு, கல்வியை கேட்கிற அழகு, இந்த நிகழ்ச்சியை கேட்கிறோம், கேட்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி வழங்கு வருகிறது, இந்த நிகழ்ச்சி கேட்கும் பொழுது மகிழ்ச்சி வருகிறது, உள்ள நெகிழ்ச்சி வருகிறது, எல்லோருடையும் மிகச்சிறந்த நாலடியாருடைய புகழ்ச்சி வருகிறது. ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களோடு பழகினால் வாழ்க்கை மிகச்சிறப்பாக விளங்குகிறது. நீதி நூல்கள் தான் இதைத்தான் காட்டுகிறது. நீதி நூல்கள்னா என்ன, நமக்கு நேர் வழியை காட்டுகிறது. நம் முன்னோர்கள் நடந்திருக்கிறார்கள், சில வழிகளில் நடந்த பொழுது அவர்களுக்கு துன்பம் வந்திருக்கிறது, சில வழிகளில் நடந்த பொழுது அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் எதிர்கொள்கிறார்கள். அதையெல்லாம் கண்டு அனுபவ மொழிதான் நீதி என்பது. திருக்குறள், நாலடியார், நன்னரி, மூதுரை, கொன்றைவேந்தன், இதெல்லாம் என்ன, பல பெரியவர்களுடைய அனுபவ மொழிகள். ஆகவே அனுபவம் கற்றுத்தரும் பாடம்தான் சிறந்த பாடம். ஆகவே அனுபவ பாடம்தான் சிறந்த கவிஞர்களுடைய கவிதையாக வெளிப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கல்விதான் சிறந்தது. அந்த கல்வி எப்பொழுது படிக்க வேண்டும், வயதான பிறகு படிக்கலாம்னு நினைக்காதே. உனக்கு எத்தனை வயது இருப்பா என்றும் உனக்கும் தெரியாது. அதை ரொம்ப அழகாக நாலடியார் முதல் பாட்டிலே என்ன தெரியுமா சொல்கிறது, வானிடு வில்லின் வரவு அறியா. இதுதான் நாலடியாருடைய முதல் கடவுள் வாழ்த்து பாடலே. அதுல என்ன தெரியுமா சொல்கிறார், வானிடு வில்லின் வரவு அறியா. அப்படின்னா வானத்துல அருமையான வானவில் தோன்றுகிறது, ஏழு வண்ணங்களின் கூட்டணியாக வானவில் அற்புதமாக விளங்குகிறது. சரி, எத்தனை நேரம் விளங்குகிறது? சில நேரம் தான், ஒரு சில நிமிடங்கள் தான் வானவில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவள் சொல்கிறாள், அதோ பார் வானவில். எங்கே? கிடையாதே. அவள் பார்த்த பொழுது இருந்தது, இவள் பார்க்கும் பொழுது இல்லை. ஆனா வானவில் என்பது ஒரு வினாடி தோன்றுகிறது, மிக அழகாக தோன்றுகிறது. அப்படிதான் இந்த உடம்பு, கடவுள் கொடுத்த உடம்பு, நல்ல உடம்பு தான். ஆனா எத்தனை நாள் இருக்கிறது, எத்தனை நாள் இருக்க போகிறோம்னு யாருக்கும் தெரியாது. பிறந்த நாள் தெரியுமே தவிர இறக்கும் நாள் யாருக்கும் தெரியாது. கடவுள் சில மர்ம முடிச்சுகளை வைத்திருக்கிறார். அந்த மர்ம முடிச்சுகளை மனிதனால் அழுக்க முடியாததால் தான் இன்னும் கடவுளை நம்ப வேண்டிய கட்டாயமும் மனிதனுக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது நாம் எத்தனை நாள் இருக்க போகிறோம்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே நாலடியார் என்ன தெரியுமா சொல்கிறது, மெல்ல எதையும் செய்யலாம் என்று நினைக்காதே, அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. திருக்குறள் சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஓமைகள்ல மிகச்சிறந்து நாலடியார் விளங்குகிறது.
பதினெண்கீழ்கணக்கு நீதி நூல்களுள் முடிமணியாகவும் முன்னோடியாகவும் திகழும் திருக்குறளோடு ஒப்ப மதித்து பேசப்படும் பெருமை பெற்றது நாலடியாராகும். இதனை ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று பாடுவார்கள். இனி இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் நலம் தரும் நாலடியார் என்ற தலைப்பில் நம்மிடையே உரை வழங்கிச் சென்ற மதிவண்ணன் அவர்கள். இவ்வுரையின் தொடர்ச்சியினை இனி வரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு ஃபிலோமி அலெக்ஸ். இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.